நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் கீத பொன்கலன் அவர்களே.
வணக்கம்.
அமெரிக்க நாடாளுமன்றத்தின் முன் கேபிட்டல் ஹில்லில் நேற்று நடந்த வன்முறை அல்லது கலவரம் தொடர்பாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், அதுவும் துணை அதிபர் மைக் பென்ஸ் அவர்கள் அமைச்சரவையின் உதவியுடன் அரசியல் சட்ட திருத்தம் 25வது பிரிவின் கீழ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதற்கான சாத்தியம் இப்போது அங்கு நிலவுகிறதா?
25வது திருத்தத்தின் ஊடாக அவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்று நான் கருதவில்லை. அதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இன்னும் ஜனாதிபதியாக இருப்பதற்கு 14 நாட்கள் மட்டுமே இருக்கின்றன. அவை 14 நாட்களுக்குள் இதனை செய்து முடிக்கலாம், அதனை விவாதித்து அதற்கு தேவையான வாக்குகளை பெற்று அதனை செய்யலாம் என்று நான் கருதவில்லை. இரண்டாவதாக, டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் தனி மனிதர் அல்ல. அவருக்கு இருக்கின்ற பலம் அவருக்கு பின்னால் இருக்கின்ற குடியரசுக் கட்சியினுடைய வாக்காளர்கள் ஆகும். ஆகவே எதிர்கால அரசியல் அபிலாசை உடையவர்கள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக செயல்படுவது 2024 அபிலாசைகளை இல்லாமல் செயல்படும். 2024 பென்சும் கூட ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆகவே இப்பொழுது அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக செயல்படுவார்களாக இருந்தால் 24 அது அவர்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதன் காரணமாக 25வது திருத்தம் பற்றிய பேச்சுகள் இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையிலும் கூட அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று நான் கருதவில்லை.
சரி, அப்படி பார்த்தால் காங்கிரசின் ஸ்பீக்கர் சபாநாயகர் டெமோக்ராட் கட்சியை சார்ந்த நான்சி பெலோசி அவர்கள் முன்வைக்கின்ற ஒரு யோசனை, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இம்பீச்மெண்ட் என்ற அளவிற்கு கொண்டு செல்லலாம் என்கிறார். அதற்கான சாத்தியம் இருக்கிறதா?
அதிலேயும் கூட ஒரு சிக்கல் இருப்பதாகவே நான் கருதுகின்றேன். ஏனெனில் அவர் கூறியிருக்கின்றார், 25வது திருத்தத்தின் ஊடாக ட்ரம்ப் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும், அவ்விதம் இல்லாத பட்சத்தில் தாங்கள் இந்த இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை கொண்டு வர இருப்பதாக கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த 25வது திருத்தத்தை இவர்கள் பயன்படுத்துவார்களா இல்லையா என்பதை கவனிப்பதற்கு ஒரு 2-3 நாட்கள் தேவைப்படும், அல்லது ஒரு வாரம் தேவைப்படும். அது முடிகின்ற போது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய எஞ்சிய பதவிக்காலம் ஒரு வாரமாகவே இருக்கும். அதற்கிடையில் காங்கிரஸில் அவருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துவது மிகவும் கஷ்டமானதாக இருக்கும். அதற்கு புறம்பாக இப்பொழுது இருக்கின்ற நிலையில் செனட் சபையில் அவர்களுக்கு போதுமான வாக்கு காணப்படவில்லை. ஆகவே அந்த தீர்மானத்தை கீழ் சபையில் பொதுமக்கள் சபையில் கொண்டு வந்தாலும் கூட செனட் சபையில் அதனை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. அடுத்த புதிதாக வருகின்ற செனட் சபையில் அவர்களுக்கு தேவையான 50 வாக்குகள் இருக்கும். அந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய பதவிக்காலம் முடிவடைந்திருக்கும். அதன் காரணமாக பெலோசி கூறுகின்ற இந்த விடயம் நடைமுறை ரீதியாக சாத்தியமானதாக இருக்கும் என்று நான் கருதவில்லை.
அடுத்ததாக, அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சற்று முன்னர் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் வந்து கேபிட்டல் ஹில்லில் நடந்த அந்த கலவரமான ஒரு சூழல், அந்த சட்டம் ஒழுங்கு கெட்டது குறித்து தான் ஆத்திரம் கொண்டதாக, அவுட்ரேஜ்ங்கிற மாதிரியாக பேசியுள்ளார். இப்படியான ஒரு மன மாற்றம் எதை காட்டுவதாக உங்களுக்கு படுகிறது?
டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் வந்து ஒரு நிலையான ஒரு ரேஷனலான ஒரு சிந்தனையுடைய ஒரு மனிதர் என்றோ அல்லது லாஜிக்கலான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு மனிதராகவே அவரை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. நேற்று நடைபெற்ற கலவரங்கள் போராட்டங்களுக்கு பின்னணியில் முக்கியமாக இருந்த காரணம் அவராகும். அவர் அதற்கு முன்னர் இடம்பெற்ற கூட்டத்தில், நாங்கள் எல்லோரும் காங்கிரசை நோக்கி நடப்போம், அங்கு இருக்கின்ற செயல்பாடுகளை குழப்புவோம் என்ற ரீதியில் கதைத்ததன் காரணமாக அவருடைய ஆதரவாளர்கள் அங்கு சென்றிருந்தார்கள். அதுக்கு பின்னர் இப்பொழுது அவர்களை விமர்சிக்கின்ற விதமாக, அவர்கள் இந்த குழப்பத்தில் ஈடுபட்டவர்கள் சட்ட ரீதியாக தண்டிக்கப்படுவார்கள் என்ற விதமாக கூறுகின்ற செயல்பாடுகள் அவருடைய நேற்றைய செயல்பாடுகளுக்கு முற்றிலும் எதிரான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அதற்கான பிரதானமான காரணமாக இருக்கக்கூடியது இப்பொழுது அவருக்கு எதிராக எழுகின்ற விமர்சனங்களும், அவருடைய இந்த கேபினட் அவருடைய மந்திரி சபையில் இருப்பவர்கள் சிலர் ராஜினாமா செய்ய முன் வந்திருப்பதும் ஆகும்.
அப்படி என்றால் அவர் வந்து இப்ப பயப்படுகின்றார் அப்படி எடுத்துக்கலாமா?
இப்பொழுது அவருக்கு எதிராக ஏற்பட்டிருக்கின்ற இந்த விமர்சனத்தை குறைப்பதற்கான ஒரு செயற்பாடாகவே அதனை நான் பார்க்கின்றேன். நாளை மறுநாள் அல்லது நாளை காலையிலோ கூட இப்பொழுது முன்வைத்திருக்கின்ற கூற்றுக்கு எதிராக அதனை மறுதளிக்கக்கூடிய இன்னொரு கூற்றை அவர் முன்வைப்பாராக இருந்தால் அது ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்காது.
ஆனால் அந்த பதவியை நான் முறைப்படி ஒப்படைப்பேன் அப்படின்னு அவர் நேற்றும் சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கும் சொல்லியிருக்கிறாரு. அது எதை காட்டுகிறது?
ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பைடன் ஜனாதிபதியாக வருவார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. அந்த விடயத்தில் எந்த விதமான ஒரு பெரிய ஒரு சந்தேகமும் இருக்கவில்லை. அமெரிக்க முறைமை 20ஆம் தேதி பைடன் ஜனாதிபதியாக உத்தியோகபூர்வமாக பதவியேற்றுக் கொள்வார் என்பதை சுட்டிக்காட்டுவதாகவே இருந்தது. 20 விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் டிரம்ப் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பைடன் எந்த விதமான ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லாத முறையில் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொள்வார்.
ஆனால் ட்ரம்பை பொறுத்த அளவிற்கு அவர் ஒரு தேச துரோகம் செய்துவிட்டார், செடிஷன் என்ற வகையில் சிலர் சொல்கின்றார்கள். எனவே அவர் தண்டிக்கப்படக்கூடும், அதாவது அதிபராக அவர் பதவி முடிந்த பின் அவர் தண்டிக்கப்படக்கூடும் என்று சிலர் சொல்கின்றார்கள். அதற்கான சாத்தியம் இருக்கிறதா?
அதற்கான சாத்தியங்கள் சில காணப்படுகின்றன என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா ஜனாதிபதியாக பதவி இறங்கியதன் பின்னர் அவருக்கு எந்த விதமான சட்ட ரீதியான பாதுகாப்புகளும் இருக்க போவது இல்லை. ட்ரம்புக்கு எதிரான பல்வேறு விதமான நடவடிக்கைகள் ஈடுபடலாம். இதற்கு முன்னதாகவே அவருக்கு எதிரான இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தன. அது தொடர்பாக நியூயார்க் மாநிலத்தில் இருக்கின்ற சட்ட மூலக்கூறுகள் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன. அதுக்கு புறம்பாக இப்பொழுது நேற்று இடம்பெற்ற விடயம் தொடர்பாகவும் சில நடவடிக்கைகள் அவருக்கு எதிராக மேற்கொள்ளப்படலாம். அதுக்கான ஒரு சாத்தியம் காணப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன்.
அப்படியே அவர் தண்டிக்கப்படும் வாய்ப்புகள் இருப்பதால் அவர் பதவி காலம் முடியும் முன்னர், அதாவது இன்னும் 2 அவர் தன்னைத்தானே மன்னித்துக் கொள்கின்ற அந்த பாடன், அப்படியான ஒரு போக்கிற்கு அவர் நகர்ந்து அவர் தன்னை மன்னித்துக் கொள்ளக்கூடும் இல்லையா?
நிச்சயமாக அவ்விதமான ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றன. எனக்கு தெரிந்த அளவில் இதற்கு முன்னதாக அவ்விதமான ஒரு செயல்பாடு இடம்பெறவில்லை. ஆகவே ட்ரம்ப் தன்னைத்தானே மன்னித்துக் கொள்வாராக இருந்தால் அது அமெரிக்க வரலாற்றில் இடம்பெறுகின்ற முதல் தடவையிலாக இடம்பெறுகின்ற ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும். ஆகவே அது தொடர்பான பாரதூரமான சர்ச்சைகளும் வாத பிரதிவாதங்களும் இடம்பெறும். ஏனெனில் ஒருவர் தன்னைத்தானே மன்னித்துக் கொள்ள முடியுமா என்கின்ற தார்மீக ரீதியான ஒரு கேள்வி காணப்படுகின்றது. அது நியாயமான ஒன்றாகவும் இருக்கும்.
சிலர் சொல்கின்றார்கள் அப்படியே அவர் மன்னித்தாலும் கூட அந்த பெடரல் லெவலில் செய்த குற்றங்கள் வந்து மன்னிக்கப்படலாமே தவிர மாநிலங்கள் வந்து தொடுக்கின்ற வழக்குகள் மீது அவருக்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லை, அதை மன்னிக்க முடியாது என்று சொல்கின்றார்கள். உங்களுக்கு எப்படிப்படுது?
அது நீங்கள் சொல்வது சரியானதாக இருக்கும். ஏனெனில் ஜனாதிபதியுடைய மன்னிப்பு அதிகாரம் என்பது சமஷ்டி மட்டத்திலான குற்றங்கள் தொடர்புடையதாகும். மாநில ரீதியான லோக்கல் குற்றங்கள் தொடர்பாக மன்னிப்பை வழங்குகின்ற அதிகாரம் அவருக்கு காணப்படவில்லை. அதன் காரணமாக அவர் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னரும் ஜனாதிபதியாக வந்ததன் பின்னரும் மாநில மட்டத்தில் அவர் ஈடுபட்டதாக கூறுகின்ற ஊழல் விடயங்கள், நிதி தவறாக கையாண்டமை தொடர்பான குற்றச்சாட்டுகளை நியூயார்க் மாநிலம் மிக குறிப்பாக விசாரித்து வருவதாக கூறப்படுகின்றது. அவர் பதவி இறங்கியதன் பின்னர் அது தொடர்பான நடவடிக்கைகள் மிகவும் முன்னுமூரமாக முன்னெடுக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. ஆகவே இந்த மன்னிப்பு அதனை இல்லாமல் செய்வதாக இருக்காது.
ரிப்பப்ளிகன் கட்சியை பொறுத்தளவிற்கு இந்த கேபிட்டல் ஹில் நடந்த இந்த கலவரம் அல்லது போராட்டம் எந்த அளவிற்கு அரசியல் ரீதியாக அந்த கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்த என்று உங்களுக்கு படுகிறது?
நான் நினைக்கின்றேன் இந்த நிகழ்வின் காரணமாக குடியரசு கட்சி ரிப்பப்ளிகன் கட்சி மிகவும் பாரதூரமான ஒரு நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஏனெனில் இவ்வளவு காலம் கடந்த 5 அவர்கள் டொனால்டு டிரம்பினுடைய செயல்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் முழுமையான ஆதரவை வழங்கி வந்திருக்கின்ற ஒரு கட்சியாகவே அது செயல்பட்டிருந்தது. ஆகவே திடீரென்று அவர்கள் டொனால்டு டிரம்பிலிருந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு நாங்கள் வேறு ஒரு கொள்கையை கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவது சற்று கடினமானதாக இருக்கும். அது அந்த ரீதியிலான நடவடிக்கைகள் சில இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றன. சில உறுப்பினர்கள் குடியரசுக் கட்சியினுடைய சில உறுப்பினர்கள் அந்த விதமான செயல்பாட்டை முன்னெடுத்திருக்கின்றார்கள். உதாரணமாக மிட் ராமினி போன்றவர்கள் அந்த விதமான கூட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் முழுமையாக விடுவித்துக் கொள்வது அவ்வளவு இலகுவானதாக இருக்கப் போவதில்லை. அதற்கு புறம்பாக டொனால்டு டிரம்பினுடைய ஆதரவாளர்கள் குடியரசுக் கட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருடைய கொள்கைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் ஆதரவு வழங்குவார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் எந்த அளவுக்கு அவர்கள் டொனால்டு டிரம்பினுடைய கொள்கைகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு டொனால்டு டிரம்பினுடைய ஆதரவாளர்களுடைய ஆதரவை இன்னும் தக்க வைத்துக் கொள்வலாம் என்பது மிகவும் பாரதூரமான ஒரு சேலஞ்சாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதன் காரணமாக குடியரசுக் கட்சி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன்.
மிக்க நன்றி கீத பொன்கலன் அவர்களே.
நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.